திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரகர மகாதேவா, சித்சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம் பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார், அன்பே சிவம் ஆவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆரோ அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியால் சுமித சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றிக் கொண்டு திருமூல தேவ நாயனாரின் பொன்னார் கடல்களை மனமொழிமைகளால் வழுத்திக் கொண்டு திருவாவுதுரை ஆதீன குரு முதல்வரையும் குரு மகா சன்னிதானத்தையும் பணிந்து வணங்கி கொண்டு அருமையான முறையிலே தினந்தோறும் ஆன்மாக்கள் உய்ய வேண்டிய கருத்துக்களை எல்லாம் பல்வேறு நிகழ்ச்சிகளாக வேதம், ஆகமம், புராணம், திருமுறை சித்தாந்தம் என்று பல்வேறு வகையிலும் தொகுத்து அளித்துக் கொண்டிருக்கும் சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். நேற்று வரையிலும் இந்த குருலிங்க சங்கம பக்தி செய்யணும், பேணணும், பேணாட்டா கூட பரவாயில்ல, நிந்திக்க கூடாது, இதெல்லாம் இதுக்கெல்லாம் பரிகாரமே கிடையாது, நரகம்தான் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருந்தது. அதுதான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அவதாரம். இப்போ ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம் அவருக்கு, இந்த நேரத்துல அவர் எதற்காக பூமிக்கு வந்தார் அப்படிங்கிறதுக்கு செக்கிழா பெருமான் சொல்றாரு, மாதவம் செய்த தெந்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தந்தருளர். அப்ப அடியார்களை வணங்காத ஒரு தீது இருந்தது, அந்த தீது நீங்கும் பொருட்டாக திருத்தொண்ட தொகையை அருளும்படி இறைவன் திருவுள்ளம் கொண்டு இவரை நமக்காக பூலோகத்திற்கு அனுப்பி தந்தார் என்று நித்திய பாராயணத்துல கண்டிப்பாக ஓத வேண்டிய ஒரு பதிகம் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்ற பதிகம். ஆக இவ்வாறாக அந்த சிந்தனைகளை முடித்துக்கொண்டு அடுத்து இன்று பொறை உடைமை என்று ஒரு தலைப்பு. பொதுவாக பொறை அல்லது பொறை உடைமை அப்படின்னா பொறுத்து போறது அப்படின்னு சொல்லுவோம், பொறுமை. யாராவது நமக்கு வந்து ஒரு கெடுதல் பண்ணினா கூட அதை சகிச்சுக்கிட்டு பொறுத்து போறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க திருமூல தேவ நாயனார் பொறைன்னு எதை சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவனை எட்டலும் அவன் அருளை பெறலும், அதுதான் நமக்கு பொறை அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்ப அப்ப சிலர் வந்து ஏன் நிந்திக்கிறாங்க, குரு லிங்க சங்கமத்தை எதற்காக நிந்திக்கின்றார்கள் என்று பார்த்தோமானால், அவர்கள் பொறாமையுடையார், அதாவது பொறுமையின்மை, அதனால அதையெல்லாம் விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நிந்தைகளை எல்லாம் சொல்லி அதன் பின்பாக இந்த அதிகார இயைபு வந்து அதன் பின்பாக அந்த பொறையுடைமையை வைக்கின்றார். பற்றி நின்றார் நெஞ்சில் பள்ளிதான் ஒன்றுண்டு, முற்றி கிடந்தது மூக்கையும் நாவையும், தெற்றி கிடந்து சிதைக்கின்ற சிந்தையுள் வற்றாது ஒளிவது மாகமையாமே அப்படின்னு சொல்றார். அப்ப பொறைனா என்ன அப்படிங்கறத இந்த பாடல் மூலம் நமக்கு எடுத்து சொல்றார். இந்த உலக போகங்களே இறுகி பற்றி கொண்டு இருப்பவர்களுடைய நெஞ்சில ஒரு பள்ளி இருக்கு. நமக்கு வீட்டுல செவர்ல, அப்புறம் அலமாரில இல்லையா, கதவுல, ஜன்னல் எல்லாம் பள்ளி பார்த்திருப்போம். ஆனா நெஞ்சில ஒரு பள்ளி இருக்குன்னு திருமூல தேவ நாயனார் சொல்றார். அது முதிர்ந்து வளர்ந்து என்ன பண்ணுதா, அந்த மூக்கையும் நாக்கையும் மறைக்குது, அதாவது அதோட பின்னி கிடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இது என்னதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யான் என்ற அகப்பற்றைத்தான் பள்ளி அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த அகப்பற்று பெரிதா வளர்ந்துகிட்டே வரும்போது ஞானத்தை விளங்க விடாது, மறைத்து விடும், அப்படி மறைந்து நிற்கும். அதனால அது முற்றி கிடந்ததுங்கர், அது வளர்ந்து முற்றி கிடந்தது அப்படின்னு சொல்றாரு. மூக்கு நாவு ரெண்டையும் சொன்னதுனால ஏனைய இந்திரியங்களையும் நாம சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும். அப்ப இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்றது, சிதைக்கின்ற சிந்தை, சிதைக்கப்படுகின்ற சிந்தை. சிந்தை எப்ப அழியும்னா யான் எனதுங்கிற செருக்கு. அதனால அந்த தன்முனைப்பு வரவே கூடாது. தன்முனைப்பே வராம முனைப்பெல்லாம் அடங்கி இருக்கணும் என்று மிக அழகாக நமக்கு இந்த பாடலிலே திருமூல தேவநாயனார் எடுத்து உரைத்துள்ளார். அதற்கு அடுத்தபடியாக, ஞானம் விளைந்தவர் நம்மிடம் மன்னவர், சேனை விளைந்து திசைதோறும் கைதொழ, ஊனை விளைத்திடும் ஒன்பத மாதியை ஏனை விளைந்தருள் எட்டலும் ஆமே அப்படின்னு சொல்றார். இறைவனை பொறையுடைமையாக, அந்த பொறையுடைமை உடையவராக யார் தொழுகின்றார்களோ அவர்கள் அருள் பெறுவார்கள் அப்படின்னு அழகாக சொல்லுகின்றார். அதாவது சிவஞான முதிர்ச்சியில வணங்கினால் அவருடைய அருளை பெறலாம் என்று அதிலே கூறி, அதற்கு அடுத்தபடியாக ஒரு தலைப்பு, பெரியோரை துணை கோடல், பெரியவங்களையெல்லாம் தனக்கு துணையாகவும் உறுதுணையாகவும் கொள்ள வேண்டும். அந்த பொறையுடையவர்களுக்கு அன்றி இந்த மாதிரி, அதாவது தன் முனைப்பு அடங்கி தன்னில் பிறரை மதிக்கக்கூடிய குணம், முதல்ல தன் முனைப்பு அடங்கினப்பதான் பிறரை மதிக்க முடியும். அப்புறம் அவங்களெல்லாம் துணையாக கோடல், இதெல்லாம் பொறையுடையாருக்கு அமையும், பொறையுடையார் அல்லாத மற்றவர்க்கு நிச்சயமாக அமையாது. ஆகையால் அதிகார இயல்பை பற்றி அதனை தொடர்ந்து நமக்கு இந்த தலைப்பில் நமக்கு ஒரு பாடலை தந்திருக்கின்றார். ஓடவல்லார் தமரோடு நடாவுவன், பாடவல்லார் ஒளி பார்மிசை வாழ்குவன், தேடவல்லார் கருள் தேவர் பிரானொடும், கூடவல்லார் அடி கூடுவன் யானே அப்படின்னு சொல்றார். நான் எப்படினாலும் அடியார்களோடு சேர்வேன். பெரியோரை துணை கோடல்ங்கிறது, பெரியோருங்கிறதுங்க யாருன்னா செயற்கரிய செய்வோர் பெரியோர், யாரு எல்லாம் சுவாமியை வழிபடக்கூடியவர்கள் தான். அதனால அந்த மாதிரி நான் அடியார்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். அல்ல, பாடல் எப்படி ஆரம்பிக்கு, ஓட வல்லார். இப்ப இந்த உலகியலையே பெரிதுன்னு நினைச்சு கொஞ்சம் கூட அமைதி இல்லாம ஓடி அலைந்து கொண்டே இருப்பவர்கள், அவங்களோடு சேர்ந்து நான் நடந்து கொண்டு இருந்தேன், அதாவது நான் இயங்குகிறேன், அப்படிதான் நான் இருந்துட்டு இருக்கேன். அத மாதிரி பாட வல்லாரோடு கூடி அந்த ஒலியில கலந்து உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்ப ஓடுகிறவர்களோட சேர்ந்து ஓடுறதும், பாடுறவங்களோட சேர்ந்து பாடியும் வாழ்ற நான், தேட வல்லார் கருள் தேவர் பிரானோடும், இறைவனை தேடி கூட எண்ணும் உண்மையான, அதாவது இறைவனை தேடி அவரோடு கூட வேண்டும் என்று எண்ணக்கூடிய உண்மையான அடியாரோடும் கூடுவேன் அப்படின்னு தன்மேல் வைத்து நமக்கு சொல்ற. நீங்க இப்படி இருங்க, அடியார்களோட சேர்ந்து இருந்தீங்கன்னா இறைவனோடு கூடலாம். அவர்களுக்கு தேடல் என்ன இருக்கும், இறைவனைத்தான் தேடுவாங்க. ஆக அங்கனம் அதிலே நமக்கு ஒரு சிறப்பாக எடுத்து கூறுகின்றார். ஏற்கனவே நம்ம அடிக்கடி சிந்திக்கிற ஒரு விஷயம், 12 சூத்திரத்துல மெய்கண்ட தேவ நாயனார் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, அந்த இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு நமக்கு தடையாக இருக்கக்கூடிய மலங்கள்ல இருந்து நீங்கிறதுக்கு திருக்கோயிலையும் அதுக்கப்புறம் அடியார்களையும் சிவமாக பாவித்து வணங்க வேண்டும். செம்மலர் நோன்தாள் சேரலொட்ட அம்மலங்கழி அன்பரோடு மரிய மாலரனேயும் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் என துழுமே என்பது 12 சூத்திரம். அதே கருத்தை சொல்லக்கூடிய சித்தியார் பாடலையும், செங்கமலத்தாள் இணைகள் சேரல் ஒட்டா திரிமலங்கள் அறுத்து ஈசன் நேசரோடும் செறிந்திட்டு, அங்கு அவர் தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரணனவே தொழுது இறைஞ்சி ஆடி பாடி அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் பாடல் மேற்கொண்டு போகுது. ஆனா நம்ம இப்ப இதில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த 4 வரிகளை. ஆக அதற்கு அடுத்தபடியாக, அறிவார் அமரர் தலைவனை நாடி செறிவார் பெறுவர் சிவ தத்துவத்தை, நெறிதான் மிக மிக நின்றருள் செய்யும் பெரியாருடன் கூடல் பேரின்பம் ஆமே அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி அடியார்கள் கூட்டத்துல இருப்பதே ஒரு பேரின்பம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அமரர் தலைவன் இல்லையா, தேவர்கள் தன்னோட தலைவனாகிய தேவ தேவனை தேடி அறிகின்றார்கள். அறிவார் அமரர்னு சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்களா, அவற்ற மாறாத அன்பு பெற்றவர்கள்லாம் சிவ தத்துவத்தை பெறுகின்றார்கள். ஒழுக்க நெறியில அசையாமல் நின்று அருள் வழங்குகின்ற பெரியாரோட நாம கூடி இருந்து வாழ்ந்தால் நமக்கு பேரின்பம் நிச்சயம் கிட்ட. இல்லைன்னா தாந்தோணித்தனமாக மனசுல தோன்றினபடி நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். எந்த ஒரு விஷயத்தையும் குரு மூலமாக தெரிந்து கொள்வது நல்லது. உலகத்துல 1000 நூல்கள் விற்கும், அந்த நூல்கள் அந்த உரைகள் நமக்கு சரிதானா, அது மரபு சார்ந்த உரைதானா அப்படிங்கறதெல்லாம் சிந்திக்காம கிடைச்ச உரையெல்லாம் வாங்கி படிக்கிறது. இந்த யோக நிலைன்னு எடுத்துக்கிட்டால அதுக்கு பிடிச்சதெல்லாம் நமக்கு செய்யறது வீட்டுல. இங்கனம் இப்படி செய்யும் போது பல இடர்பாடுகள் வந்துவிடும். அதனால நம்ம அடியார்களை தேடி இருந்தால் நமக்கு நிச்சயமாக பேரின்பம், அதாவது வீடு வேறு உண்டு அப்படின்னு சொல்றாரு. அவங்க கூட இருந்தா நிச்சயமா முக்கரணங்களால இந்த மூன்று வழிபாடு, குருலிங்க சங்கம வழிபாட கண்டிப்பா செய்வோம், அப்ப நமக்கு வினை ஏறாது. சரி, அழகாக தார்சடையான் தன் தமராய் உலகினில் போர் புகழா எந்தை பொன்னடி சேருவர் வாயடையா உள்ளேர்வார்க்கு அருள் செய்யும் கோவடைந்தன்னெறி கூடலும் ஆமே அப்படின்ட்டு. சிவன் அடியாருக்கும் சிவனுடைய அடியாராகிய அவர்களை துணை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக உணர்த்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவங்க வந்து இறைவன் திருவடியை சாருவாராய் மௌனமாக மனதால் தியானித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு அருள் வழங்கக்கூடிய தலைவன் தேவதேவன், அவரை சார்ந்து அவர் அருளிய சிவநெறியில் நாம் ஒழுக வேண்டும் என்று நமக்கு எடுத்து உரைக்கின்றார். அவன் தமராதல் அப்படின்னு ஒரு சொல் வருது. சிவனடியாராக நாம் ஒழுக வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. உடையான் அடியார் அடியாருடன் போய் அடையார் அலன் மீனி பதி சென்று புக்கேன் கடையார நின்றவர் கண்டறிவிப்ப உடையான் வருகன ஓலம் என்றாரே அப்படிங்கிறார். நான் வந்து கைலாயத்தை நோக்கி போனேன், அந்த வாயில் காப்போர் வந்து என்ன இறைவன் திருமுன்பு சென்று அந்த வழிபடும்படி என்னை விட்டார்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ உடையான் அடியார் அடியாருடன் போய், அடியாருக்கும் அடியார் இல்லையா, சுந்தரமூர்த்தி சுவாமிகளே அடியேன்னு சில இடத்துல சொல்வாரு, மிகுதியாக அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்றாரு. முதல் வரியே தில்லைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படிதான் சொல்வாரு. அதனால அடியார்க்கு அடியாரோட சென்று சூழப்படையும் செந்தழல் போன்ற மேனியும் உடைய தலைவனை சென்று நான் அடைந்தேன். படையார் அழல் மேனின்னு சொல்றாரு இல்லையா, அப்படி சின்னிறமா இருக்கக்கூடிய செந்தழல் மாதிரி இருக்கின்ற மேனி கையில ஒரு சூலம், அந்த படைங்கிறது சூலப்படை, அதையும் வைத்துக் கொண்டிருப்பவரை நான் அடைந்தேன். பதி சென்று புக்கேன் அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய இடத்த போய் நான் அடைந்தேன். அது என்ன இடம், அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து திருக்கைலை தான், கைலாயநாதன் அங்கதான் இருப்பாரு. அப்போ அங்க தலைவாயில இருக்கக்கூடியவங்க சுவாமி திருமுன்பு சென்று அறிவித்த உடனே சுவாமி வந்து என்ன சொன்னாரா, அவங்கள உள்ள வரவிடு அப்படின்னு சொன்னதுனால நான் அவர் திருமுன்பு சென்று அவரை வழிபட்டேன் அப்படின்ட்டு இவர் சொல்றார். இது நமக்கு நல்லா தெரியும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருக்கு சுவாமி வந்து வெள்ளை யானை அனுப்புறாரு. இப்ப அவருடைய குரு பூஜை நேரத்துல நமக்கு அது ஒரு இதோட தொடர்புடைய செய்தியாகவும் இருக்கிறது. அப்ப அவரு இறைவன் அனுப்பிய யானையில போறாரு, இவர் இப்படி போறாருங்கிறது உள்ளுணர்வு சொல்லுது யாருக்கு, சேரமான் பெருமாள் நாயனாருக்கு. அதனால அந்த பறவைகள் விலங்குகளோட மொழிகளை எல்லாம் தெரிந்திருந்த அவர் களறிட்டு அறிவாருங்கிற திருநாமம். ஆக அவர் என்ன செய்றார், தன்னுடைய பட்டத்து குதிரையோட நாமத்துல அதுக்கு புரியிற மாதிரி அந்த பஞ்சாட்சரத்தை ஓத அதுக்கு பறக்கும் தன்மை வந்து விடுகிறது. அவரும் அங்க கைலாயத்துக்கு போறார். இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உள்ள போயாச்சு, வாசல்ல சேரமான் நிக்கிறாருன்னு சொல்லும்போது நான் கூப்பிடலேன்னு தான் சுவாமி சொல்றார். இல்ல அவங்களும் ஒரு ஆர்வமா வந்திருக்காங்கன்னு சொல்லும் போது இவர் பொருட்டு அவரையும் சுவாமி, அவருக்கும் பக்குவம் இருக்கிறது, ஆகையால் அவரை உள்ளே வரவேற்றார் என்று பாக்குறோம். நாளைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு முக்திங்கிறத தெரிஞ்சு அவர் இல்லாத உலகத்துல இருக்க கூடாதுன்னு அவருக்கு நாளைக்கு அவர் சித்தி ஆகிறாருன்னா அதுக்கு முதல் நாளே கபால மோட்சத்துல இறைவனை சென்று அடைந்தவர் பெருமிழலை குறும்ப நாயனார். அதனால அடியார்களோடு நாம தொடர்புல இருந்தால் கண்டிப்பாக அந்த முக்தியானது கிடைக்கும். அருமை வல்லான் கலைஞானத்துள் தோன்றும் பெருமை வல்லான் வல்லோன் பிறவிச்சுளி நீந்தும் உரிமை வல்லோன் உணர்ந்தூழி இருக்கும் திருமை வல்லாரோடு சேர்ந்தனன் யானே அப்படின்னு சொல்றாரு. அந்த மும்மை ஞானமும் முற்றறிவுள்ள அடியார்களோட கூடுநமையால் நமக்கு கிடைக்குது அப்படிங்கறத சொல்ற. அருமை வல்லான்கிறது யாரு? அருமையில் வல்லவன், கலைஞானத்துல விளக்கம் பெற்றிருப்பவன். பெருமை வல்லோங்கிறது யாரு? சுவாமி தான். நினைப்பற நினைக்க வேண்டிய பெருமையில இருக்கக்கூடியவர் அவர் தான். அவற்ற நம்ம வந்து எப்போது என்ன செஞ்சது, தொன்று தொன்று வந்துகிட்டே இருக்கக்கூடிய பிறவியாகிற சுழியில அகப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதுல அகப்படாம நீந்தி நான் கரை சேரணும், முக்திக்கரை சேரணும். அதுக்கு நான் அந்த சன்மார்க்க நெறியாகி அந்த நெறியில நான் அறிவு அழிவில்லாம எப்போதும் பின்பற்றி கொண்டே இருப்பேன் அப்படின்னு அழகாக நமக்கு எடுத்து கூறுகிறார். சன்மார்க்க நெறிங்கிறது என்னது? ஞான நெறிதான். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனது ஆரூர் கேட்டால், பேத்தும் அவனுக்கே பிச்சையானாள், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளின் அப்பர் சுவாமி சொல்றார் இல்லையா. அந்த ஒரு நிலைக்கு, அந்த நிலைக்கு போறது ஞான நெறியில்தான். அப்படி போகும்போது அந்த இறைவனை அடையலாம். அதாவது இந்த பாடல் போற அருமை பெருமை உரிமை அப்படிங்கிற சொற்றொடர்கள்லாம் அழகாக அதுல வருது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப அருமை பெருமை உரிமை இந்த மூணு ஒரு சேர வைக்கப்பெற்ற சிவஞானியரோடு சேர்ந்து இருக்கணும். நான் அப்படி சேர்ந்து இருந்ததுனால எனக்கு ஓமையில்லா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், எனக்கு திருப்பெருக சிவஞானம் எல்லாம் கிடைச்சது. அதனால நான் பிறவி சுழியில இருந்து நீந்தி பெருவாழ்வு எய்தி இறைவன் திருவடியை அடைந்திருப்பேன் என்று அழகாக சொல்லுகிறார். ஆக இந்த ஒரு உன்னதமான உணர்வோடு இரண்டாம் தந்திரத்தை நிறைவு செய்கின்றார். வாழ்த்து பாடலை இப்போது பாடலாம். வேதமா முனிவர் வாழ்க, விளங்குமான் இனங்கள் வாழ்க, பூத நாயகன் மெய்யன்பர் பொலிந்து சூழ் மதுரை வாழ்க, மாதம் மும்மாரி பெய்து மலிவளம் சுரப்ப, சொக்கநாதன் என்னும் கடவுள் தொன்னூல் நலம்பெற பொலிக மாதோ என்று வாழ்த்தினை பாடி வணங்கி, இதுகாரும் நம்மை இந்த அட்டாங்க யோகத்தை பற்றிய சிந்தனையில் திளைக்கச் செய்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.